வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது அங்கோலா நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்று மத்திய கூட்டுறவு அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேகரித்து கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 25 இடங்களில் அன்பு சோலை முதியோர் மனமகிழ் வள மையங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியார் அணையை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது அங்கோலா நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரிடமும் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுகிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியா அங்கோலாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடைமுறைகளை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசவும் ஆவலுடன் இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கோலா நாட்டின் 39வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இப்பயணத்தின் 2வது கட்டமாக குடியரசுத் தலைவர் நாளை போட்ஸ்வானா நாட்டிற்கு புறப்படுகிறார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் ஆர்வமுள்ள இளையோருக்கும் விளிம்பு நிலை பிரிவினருக்கும் ஆளுமை வழங்கும் வகையில் செயலாற்றுவதன் அவசியத்தை மத்திய கூட்டுறவு அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் நகர்ப்புற கூட்டுறவு கடன் சார்ந்த சர்வதேச மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் நிதி கட்டமைப்பு மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்றார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதோடு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நகரிலும் அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற கூட்டுறவு வங்கியை தொடங்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினரையும் கூட்டுறவுத்துறையினரையும் ஒருங்கிணைத்து தொழில் நிபுணர்களை உருவாக்கும் வகையில் திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் 2047 ஆண்டு வாக்கில் கூட்டுறவுத்துறை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்லும் தலைமுறை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். டிஜிட்டல் செயலிகள் தொடங்கப்பட்டிருப்பதால் சிறிய நகர்ப்புற கூட்டுறவு அமைப்புகளும் மின்னணு பண பரிவர்த்தனை நீரோட்டத்தில் இணைய வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சர்வதேச கூட்டுறவு தரவரிசை பட்டியலில் முதன்மை இரு இடங்களை பெற்றுள்ள அமுல் மற்றும் இஃப்கோ நிறுவனங்களை அமைச்சர் பாராட்டினார். தேசிய கூட்டுறவு சம்மேளனமும் மத்திய கூட்டுறவு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த 2 நாள் மாநாடு கனவுகள் மின்னணுமயம் சமுதாய ஆளுமை என்ற கருப்பொருளுடன் நடைபெறுகிறது. மத்திய அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதற்கான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர், முதன்மை பொருளாதார ஆலோசகர் மற்றும் இத்துறையின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பொருளாதார நிபுணர்களும் வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். பிற்பகல் 3 மணி வரை வேளாண் நிபுணர்களும் விவசாய பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ள 2வது சுற்று ஆலோசனைக் கூட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டிற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களுடன் நிதியமைச்சகம் ஆலோசனை மேற்கொள்ளும் வகையில் வரும் ஆண்டிற்கான பட்ஜெட் சார்ந்த விவாதங்களும் தற்போது தொடங்கியுள்ளது. மழைநீரை சேகரித்து கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நீர்நிலைகள் தொடர்பான தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பல்வேறு நலத்திட்டங்களும் மேம்பாட்டு பணிகளும் நாட்டில் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். நீர் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்போடு தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், நீரை பாதுகாத்து அது சார்ந்த உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் நீர்நிலை திட்டங்களை அரசு ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டார். நீரை முறையாக பயன்படுத்தினால் அது சார்ந்த உற்பத்தி 6 மடங்கு அதிகரிக்கும் என்றும், இதனால் விவசாயிகள் ஆண்டொன்றுக்கு 3 வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் 2வது கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இத்தேர்தலில் 1302 வேட்பாளர்களின் வெற்றியை 3,70,00,000 வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். 2 கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து, 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து, வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு, பால் பொருட்கள் மீதான வரி 12%-5% குறைப்பு, வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தை உலக நாடுகளும் பின்பற்றுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் 767 கோடி ரூபாய் திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டியதோடு முடிவடைந்த பணிகளை துவக்கி வைத்து பேசிய அவர், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுக்கோட்டை கீரமங்கலம் பகுதியில் விவசாயிகளின் நலன் கருதி காய்கறிகள் பழங்களை பாதுகாக்க 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார்.
ஆவடியார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவனங்கல் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு IT துறையில வேலை வாய்ப்புகள் அளிக்க நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். கந்தரகோட்டை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும்.
இந்நிகழ்ச்சியில் 43,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து திருச்சி திருவரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பொன்மலைப்பட்டி பகுதியில் முதியோர் பகல் நேர பராமரிப்பிற்கான அன்பு சோலை திட்டத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மதுரை, கோவை, திருச்சி, தஞ்சை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 25 இடங்களில் முதியோர்களுக்கு உணவு, சுகாதாரம், பராமரிப்பு போன்றவற்றை உறுதி செய்யும் மணமகிழ் மையங்கள் செயல்பட உள்ளன. தமிழ்நாட்டில் மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை குற்றங்களில் ஈடுபடுவதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறிய அவர், போதைப் பொருள் புழக்கத்தாலேயே இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவதாக சுட்டிக்காட்டினார். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தங்களை தடுக்க திமுக அரசு முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற இம்மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாறு அருகே வானகிரி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் கடந்த 8ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் நேற்றிரவு கோடியக்கரைக்கு தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மீனவர்கள் கைது செய்யப்பட்ட தகவல் தங்களுக்கு கிடைத்ததாகவும் அடுத்த கட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மீன்வளத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
இதனிடையே கைது செய்துள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வில் தமிழக அரசு பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். முல்லைப் பெரியாறு பிரதான அணை, மதகுகள், சுரங்கம், நீர்மட்டம், கசிவுநீர் அளவு ஆகியவற்றை ஆய்வு செய்யும் இக்குழுவினர் அணையின் பராமரிப்பு தொடர்பான ஆய்வறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி கோவை வாவுசி மைதானத்தில் BJP சார்பில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கட்சியின் தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 60% வாக்காளர்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார்.
மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14,90,000 வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு இதுவரை 891,671 வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பணி முழுமையாக நிறைவடையும். வாக்காளர்களிடமிருந்து அவருடைய விவரங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறும் பணி வந்து வரும் 13ஆம் தேதி தொடங்க இருக்கிறார்கள்.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது அங்கோலா நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்று மத்திய கூட்டுறவு அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேகரித்து கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் 25 இடங்களில் அன்பு சோலை முதியோர் மனமகிழ் வள மையங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியார் அணையை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.